யாத்திராகமும் 20 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 7 நாளோ தேவனாகிய கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கின்ற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதனை பரிசுத்தமாக்கினார். 8-11 வசனங்கள் வரையும் உள்ள 4 கட்டளையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஓய்வு நாளை குறித்து இன்றைய காலை நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஜெபம் செய்த பின் அதை நாம் பார்க்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த அருமையான நீர் ஏற்படுத்திய ஓய்வு நாளிலே சபையாக கூடி நாம் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய வசனத்தை கேட்பதற்குமாக வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே முக்கியமாக உம்முடைய கட்டளைகளை, அதுவும் 4 கட்டளையாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருப்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நீர்தாமே உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களுக்கு துணை செய்து உம்முடைய வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு உதவி செய்யும். அது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகளை கருத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற நீர் எங்களுக்கு தயவு காட்டு மாட்டவர். இந்த காலப்பகுதியிலே உம்முடைய வார்த்தையை உள்ளபடியே அதை பார்த்து அறிந்து சுவாசித்து நடக்கின்றவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையின் வல்லமை தெரியாது இருக்கிறார்கள். நீர்தாமே எவ்வளவு பெரிய தேவன் என்பதையும் உம்முடைய வார்த்தை எத்தனை வலிமையானது என்பதையும் எங்களுக்கு இன்று இடம் காட்டி ஒவ்வொருவரோடும் வார்த்தைகளின் மூலமாக உம்முடைய ஆவியானவரின் கிரியையின்படியாக பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென். இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனாக அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி வாழ்வதற்கு வேதம் சொல்லுகிறது நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தினூடாக கிருபையின் மூலமாக சுவாசத்தினூடாக நாம் ரட்சிப்பை அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சுவாசம் என்பது நம்பிக்கை, முழு இருதயத்தோடும் அந்த தேவனை முழு வல்லமையோடும் நம்புகின்றது விசுவாசம். அந்த நம்பிக்கையாகிய விசுவாசத்தை கூட வேதம் சொல்லுகிறது அந்த கடவுளே நமக்கு தருகிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய ஈவு என்று வேதத்திலே பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் எதையுமே நாம் பின்பற்ற முடியாது. நம்பிக்கை, விசுவாசமும் நம்பிக்கையும் அவசியம். அது வேதம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உண்மை. அதே போல தேவனுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கும் நமக்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை, ஒரு காரியத்தை நம்ம நம்புகிற பொழுது அந்த காரியத்தை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், பின்பற்றுவோம். இன்றைக்கு ஆராதனை 8 நடக்க போகிறது என்பதை தெரிந்திருந்ததனால மட்டும் நீங்க இங்கு வந்துவிடவில்லை. அதை நீங்க நம்பினீர்கள், அதை விசுவாசித்தீர்கள், அதை ஆழமாக முழு இருதயத்திலும் நம்பியதனாலே, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததனால அதற்கான முயற்சிகளை எடுத்து இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வார்த்தையிலே ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆழமான உறுதி இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் உறுதியும் இல்லாமல் எதையுமே நாம் பின்பற்றுவதில்லை. இன்றைக்கு அந்த விதமாக கிறிஸ்தவமோ கிறிஸ்தவர்களோ பல நாடுகளிலும் இல்லை என்று தான் சொல்லுறேன். முக்கியமாக 10 கட்டளைகளை குறித்து, தேவனுடைய 10 கட்டளைகளை குறித்து, அதிலும் முக்கியமாக அவருடைய 4 கட்டளைகளை குறித்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. நம்பிக்கையும் உறுதிப்பாடும் இல்லாததுனால தான் அதை ஏனோ தானோ என்று அசத்தையாக பின்பற்றி கொண்டு வருகிறார். மேலை நாடுகளிலே கூட, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்று சொல்லுவோமே, அங்கு கூட ஓய்வு நாளுக்கு மதிப்பு கொடுக்கின்றது குறைந்து போய்விட்டது. 3 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் மலேசிய நாட்டில் என்னை சந்தித்த பொழுது அவர் கேட்டாராம், ஐயா ஒவ்வொரு நாளையுமே கர்த்தருக்காகத்தானே நாம் பயன்படுத்த வேண்டும், வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாள், ஒவ்வொரு நாளையும் அவருக்காக பயன்படுத்த வேண்டும், அப்போ 7 நாளை மட்டும் வாரத்தின் முதல் நாளை மட்டும் ஏன் விசேஷமாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்களுடைய வார்த்தை நல்லது உண்மையானதுதான், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக அந்த நாளை பயன்படுத்த வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். ஆனால் இருந்தாலும் 7 நாள் வாரத்தின் 1st நாள் வித்தியாசமான நாள். ஒவ்வொரு நாளிலும் செய்கின்ற காரியங்களை அந்த வாரத்தின் 1st நாளிலே ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள், வாரத்தின் 7 நாட்களும் முக்கியமான நாள். அந்த 7 நாட்களையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த விதப்படி பயன்படுத்துகிற பொழுதுதான் அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே 7 நாட்களும் முக்கியமானவை. அந்த 7 நாட்களிலும் கர்த்தர் எதை செய்ய சொல்லி இருக்கின்றாரோ அதை நாம் செய்ய வேண்டும். வாரத்தின் 1st நாளாகிய ஓய்வு நாளிலே விசேஷமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருப்பதனால்தான் அதை நாம் அந்த விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று பதில் சொன்னேன். இது வந்து மலேசிய நாட்களில் நடந்தது. ஆகவே மேலை நாடுகளில் மட்டுமல்ல, கீழே நாடுகளிலும், கீழைத்தைய நாடுகளிலும் அந்த ஓய்வு நாளை குறித்து, 10 கட்டளைகளை குறித்து சரியான எண்ணங்கள், சரியான அறிவு, அதன் அடிப்படையிலான நம்பிக்கை, வாழ்க்கையை பின்பற்றுதல் இல்லாமல் இருக்கு. 19th நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஓய்வு நாளை அருமையாக பின்பற்றி கொண்டு வந்தார். 19th நூற்றாண்டிலே பலவிதமான இறையியல் குழப்பங்கள் ஏற்பட்டது. 19th நூற்றாண்டில் தான் சுவிசேஷத்தை கூட வித்தியாசமாக பிரசங்கிக்கின்ற ஒரு வழக்கம் ஆரம்பமானது. சார்லஸ் ஃபினி என்ற ஒரு மனிதன் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்பதோடு இருந்துவிடக் கூடாது, அதை கேட்கிற மக்கள் எப்படியாவது ஆண்டவரிடத்திலே வரவைத்து விட வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்கின்ற நாளிலேயே கர்த்தரை அடைந்து விடக்கூடிய ஒரு புது விதத்தை ஏற்படுத்தினார். அதற்கு காரணம் என்ன? இறையில் நம்பிக்கை மாற்றம் அடைந்ததால் தான். கர்த்தருடைய சுவிசேஷத்தின் மூலம், அந்த சுவிசேஷத்தை சுவாசித்து, அதன் நாயகனாகிய இயேசுவை சுவாசித்து கர்த்தரை அறிந்து கொள்வது என்பதில் மனிதனுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நம்பியதனால்தான் பினி அத்தகைய வழக்கத்தை ஆரம்பித்து வைத்து, உனது கூட்டங்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றது கை உயர்த்துவதும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்பதும், இன்னும் பலவிதமான நடைமுறைகள் ஆரம்பித்தது 19th நூற்றாண்டிலிருந்து. அதே விதமாக 19th நூற்றாண்டில்தான் கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு, யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை காலத்து மனிதர்கள் அதை அந்த விதமாக பின்பற்ற தேவையில்லை என்ற ஒரு புதிய போதனை ஆரம்பமாகியது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை பூரணமாக நிறைவேற்றி மரித்திருப்பதனாலே நாம் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நாம் அடைந்து விட்டாலே அந்த கட்டளைகளை நிறைவேற்றியவர்களாக ஆகின்றோம் என்ற ஒரு தவறான போதனை உருவாகி தேவனுடைய கட்டளைகளை வாசிக்கலாம், அந்த தேவனுடைய கட்டளைகள் எவ்வளவு அருமையானவை என்று சொல்லலாம், ஆனால் அந்த கட்டளைகளின் படி நாம் பின்பற்றி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்குள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இயேசுவின் மேல் நாம் அன்பு காட்டுகின்ற பொழுது அந்த கட்டளைகளை வாழ்க்கையில் நிறைவேற்றியது போல்தான் என்ற போதனை இன்றைக்கு பரவலாக இருந்து வருகிறது, மேலை நாடுகளிலும் கீழே தைய நாடுகளிலும். இந்த இலங்கையிலே இருக்கின்ற இந்த பைபிள் காலேஜஸ் அதாவது இறையியல் கல்லூரிகளுக்கு போனாலும் இந்த விதமாகத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி சொல்லிக் கொடுக்காமல் ஏதாவது விசேஷமாக வேதப்படி சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கல்லூரிகள் இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு தெரிந்து இல்லை, எனக்கு தெரிந்து இல்லை. ஆகையினாலே நீங்கள் கூட இந்த ஆராதனை வேலையிலே இங்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய கட்டளைகளை பற்றி கேள்விப்பட்டு அந்த கட்டளைகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஓய்வு நாளை குறித்து எந்த அளவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு முழுமையாக தெரியாது. ஆகவே தேவனுடைய அந்த ஓய்வு நாளை அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும், பார்க்க போகிறோம். முதலிலேயே ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்றுவதானால் அதை பற்றிய உறுதியான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆண்டவர் சொன்னபடி அந்த நாள் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள். அது முக்கியம். எதையுமே நான் நம்பாமல் செய்வதில்லை. இங்கு வர வேண்டும் என்று அந்த அதை நம்பியதனால் தான் அதற்கான முயற்சிகள் எடுத்து இங்கு வந்திருக்கிறோம் இல்லையா. இங்கு வர வேண்டும், கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததனால் தான் அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து நான் உங்கள் முன்னுக்கு இன்று நிற்கிறேன். கர்த்தருடைய துணை இல்லாமல் செய்திருக்க முடியாது. இருந்தாலும் அந்த காரியத்தை நான் நம்பி இருக்கிறோம். அதே போல இதை ஆங்கிலத்தில் சொன்னால் கன்விக்ஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு உறுதியான ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அறிவின் அடிப்படையில் தான் வரும். அதனால் தான் ஏன் ஓய்வு நாள் அந்த அளவுக்கு அவசியமானது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். வேதத்தில் இருந்து அதை கேட்டு அந்த ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் நம்புகிற பொழுது, அதையே உங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசமாக வைத்திருக்கிற பொழுது நீங்கள் நிச்சயமாக சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்காக வைத்திருக்க பார்த்தீர்கள். இந்த ஓய்வு நாளின் அவசியத்தை பார்க்கிற பொழுது வேதத்திலே பல பகுதிகள் இருக்கு. முழு வேதமுமே அதற்கு அவசியம், அதை பார்ப்பது. ஆனால் இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் அப்படி எல்லாவற்றையும் பார்த்து விடுவது கஷ்டம், முடியாத காரியம். ஏன், நேரம் போதாது. ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து அந்த வசனம் எந்த விதமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அந்த வசனத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் உள்ள பயன்பாடு என்ன என்று பார்ப்பது லேசான காரியம் அல்ல. இப்படி அது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வசனத்தையும் பார்ப்பதற்கு பல நாட்களும் தேவைப்படும். ஓய்வு நாளை பற்றி வருகின்ற அந்த மூன்று நாட்களிலும் போதகர்கள் மற்றவர்களுக்காக சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாகவே சொல்லிக் கொடுக்க போகின்றேன், போதனை அளிக்கப் போகின்றேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை நம்புவதற்கான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன அது? இங்கே யோகராகமம் 20வது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 8வது வசனத்திலே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதத்திலே ரிமெம்பர், நினைப்பாய், நினைத்துப்பார் என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பமாகிறது. நினைத்து பார்ப்பதற்கு முக்கியத்துவம் சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்து கட்டளைகளிலும் வேறு எந்த ஒரு கட்டளையையும் நீ நினைத்து பார் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஓய்வு நாளை அவர் நினைத்து பார்க்க சொல்லுகிறார். ஏன் நினைத்து? அவருக்கு அர்த்தம் இருக்கின்றது. அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? நினைத்து பார். அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு விளங்க வேண்டும், ஏதோ ஒன்று ஏற்கனவே நடந்திருக்கிறது. அந்த நடந்திருக்கின்ற செயல் அத்தனை முக்கியமானது என்பதனாலே ஆண்டவர் அதை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். நானே உங்களிடத்துல வந்து நினைத்து பாருங்கள் என்று சொன்னால் எதையா நினைத்து பார்க்க வேண்டும் என்று உடனேயே கேட்பீர்கள் இல்லையா? நான் கேட்பதற்கு காரணம் என்ன? எதை நான் நினைத்து பார்ப்பது என்ற கேள்வி வருவதனால்தான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நினைத்து பார், எதை நினைத்து பார்ப்பது? இங்க சொன்ன ஆண்டவர் சொன்ன பொழுது யூத மக்களுக்கு அது தெரிந்திருந்தது. தெரியாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை. யூத மக்கள் இந்த வனாந்தரத்தை கடந்து கானான் தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாக்கு தத்துவத்தின் படி அவர் கொடுக்க போகின்ற அந்த கானான் தேசம் பிராமிஸ் லேண்ட் அதுக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது அதற்கான அவர்களை தயாரிப்பதற்காக இந்த கட்டளைகளை கொடுத்தார். அவர் நினைத்து பார் என்று சொல்லுகிறார். நினைத்து பார் என்ற ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டியதன் அவசியத்தை நீ நினைத்து பார். ஆகவே அந்த மக்களுக்கு தெரிந்திருந்தது எதை நினைத்து பார்க்க வேண்டும், எதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இங்கு முக்கியமாக குறிப்பாக சொல்லுவது இந்த ஓய்வு நாளை நானே ஏற்படுத்தி இருக்கின்றேன். இந்த ஓய்வு நாளின் தேவன் நானே. மாற்கு 12 அதிகாரத்திலே கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது பரிசேயர்கள் நீ எப்படி ஆண்டவருடைய போதகனாக இருக்க முடியும், நீ உன்னுடைய சீடர்களை ஓய்வு நாளுக்கு விரோதமாக நடக்கும்படியாக செய்கிறாய் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர் சொல்லு அதற்கு பதில் அளித்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஓய்வு நாளில் ஆண்டவராக இருக்கிறேன். அவர்தான் ஓய்வு நாளுக்கு அதிபதி, அவர்தான் ஓய்வு நாளுக்கு ராஜா. அப்படியானவரே அதை எப்படி உடைப்பார், உடைக்க மாட்டார்? ஆகவே அந்த பரிசேயர்களுக்கு அன்றைக்கு ஓய்வு நாளை பற்றி அவர் விளக்கம் கொடுக்கிறார், சரியான விளக்கம் கொடுக்கிறார். அதனால்தான் நானே ஓய்வு நாளின் தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தியது ஆண்டவர். ஆகவேதான் அதை நாம் ஆதியாகமம் 2 பார்க்கிறோம். ஆதியாகமம் 2 உங்கள் வேத புத்தகத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களை தான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முக்கியமாக முதல் 3 வசனங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள் அந்த ஓய்வு நாள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நமக்கு சொல்லுகின்றன. இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை தம்முடைய கிரியையை 7 நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7 ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த 3 வசனங்களையும் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், 1 ஆதியாகமம் 1 2 ஆண்டவர் இந்த உலகத்தை ஏற்படுத்திய அந்த படைப்பை பற்றி விளக்கமாக சொல்லுகின்ற வசன பகுதிகள். சில பேர் தவறான விளக்கம் கொடுக்கிறார். அதாவது 1 படைப்பை பற்றி சொல்லுகிறது, 2 இன்னொரு படைப்பை பற்றி சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் 2 விதமான படைப்புகளை ஏற்படுத்தியதான தவறான போதனை இருக்கு. இப்ப 1 வாசிச்சு பார்த்தால் அதுல ஆண்டவர் எப்படி 6 உலகத்தை ஏற்படுத்தி அந்த 6 ஆணும் பெண்ணுமாக மனிதர்களையும் ஏற்படுத்தினார் என்பதை 1 சொல்லுகிறது. 2 அந்த 6 உலகத்தை ஏற்படுத்தி முடித்த தேவன் 7 எப்படி ஏற்படுத்தினார் என்பதை விசேஷமாகவும், அந்த ஆணையும் பெண்ணையும் அந்த 6 ஏற்படுத்தினாரே அந்த ஆணையும் பெண்ணையும் எப்படி ஏற்படுத்தினார் என்பதை விளக்கமாகவும் 2 சொல்லுகிறது. ஆகவே 1 படைப்பை பற்றி சுருக்கமாக சொல்லுகிறது, 2 படைப்பை பற்றி விளக்கமாக சொல்லுகிறேன். ஆகவே அங்கு பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை. படைப்பு 1 வேதம் புரியாததுனாலே தான் தவறான போதனைகள் எழுந்துவிட நிலைமை ஏற்படும். இப்ப இந்த இரண்டாவது அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களும் ஏழாவது நாள் எப்படி படைக்கப்பட்டது என்று நமக்கு விளக்கப்படுத்துகிறது. எப்படி ஆரம்பிக்கமாக இவ்விதமாக, இந்த விதமாக, அதாவது ஏற்கனவே முதலாவது அதிகாரத்திலே ஆறு நாட்களை ஆண்டவர் எப்படி படைத்தார், அந்த ஆறு நாட்களிலே ஆணையும் பெண்ணையும் மனிதனை எப்படி படைத்தார் என்று விளக்கமாக சொல்லுகிறது. ஆகவே அந்த விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஆறு நாட்களிலே கர்த்தர் படைப்பு சம்பந்தமான சகல கிரியைகளையும் செய்து முடித்தார் என்றுதான் அதற்கு அர்த்தம். அதாவது படைப்போடு தொடர்புடைய எல்லாவற்றையும் செய்து தீர்த்தார். வானம், பூமி, அவர்களோடு உள்ள சர்வ சேனைகள், தேவ தூதர்கள், உலகத்திலே இருக்க வேண்டிய வாழ வேண்டிய மனிதன் ஆணும் பெண்ணுமாக எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முடித்து விட்டார். ஒவ்வொரு நாளிலுமே இன்ன இன்ன காரியங்களை ஒவ்வொரு நாளிலும் படைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் செய்திருந்த ஆண்டவர் அத்தனை காரியங்களையும் அந்த ஒவ்வொரு நாட்களிலும் முழுமையாக படைத்து அதை பார்த்து சொன்னார், இது நல்லதாக இருந்தது. அவருக்கு அது நல்லதாகப்பட்டது. பூரணமாக கிரியை செய்து ஒவ்வொரு நாளிலும் ஆறு நாட்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்கே வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் தான் செய்த படைப்பு சம்பந்தமான சகல கிரியைகளையும் செய்து முடித்த பிறகு ஏழாவது நாளை உருவாக்குகிறார். ஒவ்வொரு நாளையும் உருவாக்கினார் என்பதை முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா. அங்கு ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை பாருங்கள், 23வது வசனத்தில், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாவது நாள் ஆயிற்று. ஆயிற்று என்று சொன்னால் ஐந்தாவது நாள் தோன்றியது. அது எல்லா காரியங்களும் அந்த நாளில் செய்து முடிக்க வேண்டியது, செய்து நிறைவேறியது. பிறகு 24வது வசனத்திலே அவர் காரியங்களை பற்றி விளக்கமாக சொல்லுகிறார். அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆகவே அவர் ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்து நிறைவேற்றி முழுமையானது நல்லது என்று கண்டார். அதே விதமாக முடித்துவிட்டு ஆண்டவர் ஏழாவது நாளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் நினைவுக்கு வரணும். இரண்டாவது அதிகார ஆதியாகம வாசிக்கிற பொழுது அது நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆறு நாட்கள்ல எல்லா காரியத்தையும் செய்த தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்து முடிந்து விட இப்ப இந்த ஆணும் பெண்ணுமான ஆதாமும் ஏவாலும் அங்கு இருந்து ஆண்டவர் ஏழாவது நாளை உருவாக்குவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏழாவது நாளை ஆண்டவர் உருவாக்கிய பொழுது மனிதன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாலும் அதை பார்க்கும்படியாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்க பொழுது அந்த ஓய்வு நாள் உருவாக்கப்பட்டது. என்னென்ன காரியங்கள் அன்னைக்கு செய்தார் என்று நான் பார்க்க வேண்டும். முதலாவது, மற்ற நாட்கள் நிறைவேற்றப்பட்ட விதமாக இல்லாமல் ஏழாவது நாள் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டது. மற்ற நாட்களை போல் அல்லாமல் ஏழாவது நாள் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு விசேஷ தன்மை இருந்தது. மற்ற நாட்கள் போல் அல்லாமல் அது விசேஷமாக உருவாக்கப்பட்டது. அந்த நாளில் நடந்த காரியங்களும் கூட விசேஷமான காரியங்களாக இருந்தன. இதுவரையும் முதல் 2, 3, 4, 5, 6 என்ற நாட்களிலே நடக்காத விதத்திலே விசேஷமான காரியங்கள் ஏழாவது நாளிலே நடந்தது என்று பார்க்கிறோம். அப்படி நடந்த காரியங்கள் என்ன? இரண்டாவது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம், தேவன் தான் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றினார். அதாவது ஏழாவது நாள் அவர் உருவாக்குவதற்கு முன்பாக நிறைவேற்றி. திரும்பவும் பார்க்கிறோம், தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஆறு நாட்களிலே தாம் உண்டாக்கிய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்த பின்பு அந்த ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஆதாம் ஏவாளு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார், ஏழாவது நாளை உருவாக்குகின்றார். ஆனா உருவாக்கி ஆறு நாட்கள் செய்தது போல எந்த ஒரு காரியத்தையும் படைப்பு சம்பந்தமான காரியங்களை உருவாக்காமல் அதை செய்யாமல் இந்த ஓய்வு நாளிலே அவர் செய்த காரியம் என்ன? ஏழாவது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருப்பதை ஆதாம மேவாலும் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கும்படியாக தான் உருவாக்கிய ஏழாவது நாளிலே அந்த முழு நாளிலும் தேவன் ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருப்பதை அவர்கள் பார்த்து, ஆதாமும் ஏவாளும் பார்த்து தேவனிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ளும் விதமாக ஆண்டவர் கடவுள் அவர்களுக்கு முன்பாக ஓய்ந்திருந்தார். அது விசேஷம் இல்லையா? எவ்வளவு பெரிய விசேஷமான காரியம். மனிதன் பார்த்து அறிந்து கொள்ளும்படியாக, தன்னை பார்த்து மனிதன் கற்றுக்கொள்ளும்படியாக, தன்னை பார்த்து மனிதன் அந்த நாளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளிலே அது மட்டுமல்ல, அதை திரும்ப பார்க்க போகிறோம், விசேஷமான பல காரியங்கள் இருக்கு. ஏன் அந்த ஏழாவது நாளாகிய வாரத்தின் முதல் நாளாக நாம் ஓய்வெடுக்கின்ற ஓய்வு நாள் எப்படிப்பட்ட விசேஷ தன்மைகள் கொண்டிருந்தது என்று பார்க்க வேண்டும். ஆண்டவரே அந்த நாளில் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சபத் என்று சொல்வார். சபத்து என்று சொல்லுகிறோமே அந்த வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை தான் ஆதியாகமம் யாத்திராகமும் 21வது வசனத்திலே அதிகாரத்திலே 8வது வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதும் அதே வார்த்தை சபத்து நாள், ஓய்வு நாள் என்று சொல்லுகிறது. தமிழ்ல இந்த சபத்து நாளுக்கு மொழிபெயர்ப்பு தான் ஓய்வு நாள். அது வித்தியாசமான அந்த நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், சபத்து செய்தார் என்று சொல்லலாம். ஓய்ந்திருப்பது, ஓய்வு நாள் என்றாலே அர்த்தம் ஓய்ந்திருப்பது. என்ன ஓய்வு? விசேஷமான ஓய்வு. அதாவது தேவன் படைப்பு சம்பந்தமாக செய்த கிரியைகளை எல்லாம் அது போன்ற கிரியைகளை செய்யாமல், அந்த கிரியைகளை தவிர்த்து வேறு காரியங்களை செய்வதுதான் இந்த சபத் ரெஸ்ட், இந்த ஓய்வு தான். நாம கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வித்தியாசமான அர்த்தம். நாம ஓய்வு எடுத்துக் கொள்வது என்று தமிழ்ல சொன்னாலே ரெஸ்ட் பண்றதுன்னா என்ன? சும்மா இருங்கன்னு தான் அர்த்தம். ஒண்ணுமே செய்யாம சும்மா இருப்பது, தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்காம படுத்திருக்கலாம், ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஓய்வு என்று நாம் நினைக்கிறது. எல்லாம் பாடிக்கும் மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறது. அந்த அர்த்தத்துல இங்க ஓய்வு நாள் பயன்படுத்தப்படவில்லை, சபத் ரெஸ்ட். அது வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நாட்களிலே செய்கின்ற அன்றாட வளமையான காரியங்களை செய்யாமல் இருப்பது முதலாவது தான் ஓய்வு. எதிலிருந்து ஓய்வு? மற்ற நாட்களில் செய்கின்ற காரியங்களை ஈடுபடாமல் இருப்பது ஓய்வு தான். 21வது அதிகாரம் யாத்திராகவும் 8-11 வசனங்களிலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, ஆறு நாட்களிலும் நீ என்ன செய்வாயா? வேலை செய்வாயா? ஆறு நாட்களிலும் தொழில் சம்பந்தமாக உன்னுடைய வருமானத்தை தேடி கொள்வதற்கு வேறு காரியங்கள் அவசியமான காரியங்களை செய்வதற்காக உனக்கு ஆறு நாட்களை கொடுத்திருக்கிறேன். ஆறு நாட்களிலும் நீ தொழில் செய்யலாம், உன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு தேவையான காரியங்களை அந்த ஆறு நாட்களிலும் நீ செய்யலாம், தோட்டம் சம்பந்தமான காரியங்களை செய்யலாம், நீ துணி துவைப்பது போன்ற இன்னும் ஒரு கடைக்கு போய் பொருட்கள் வாங்குவது போன்ற அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு உனக்கு 6 நாட்கள் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய சரீர தேவை, உன்னுடைய குடும்ப தேவை, அதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்காக உனக்கு 6 நாட்களை கொடுத்திருக்கிறேன். அந்த 6 நாட்களில் நீ சும்மா இருப்பது தவறு, அது சோம்பேறித்தம். அந்த 6 நாட்களை நீ உழைக்கும்படியாக உன்னுடைய மனதையும் சரீரத்தையும் பயன்படுத்தி தொழில்களை செய்வதற்காக உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த 6 நாட்களிலும் நீ நன்றாக உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் 7வது நாளிலே அந்த காரியங்களில் ஒன்றையும் நீ செய்யக்கூடாது. வித்தியாசத்தை பார்க்கறீங்களா? ஓய்வு எடுப்பா என்ற நம்ம என்ன ஓய்வு எடுக்க சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 6 நாட்களில் செய்தவற்றை செய்யாமல் இருப்பதுதான் அந்த ஓய்வு. சாபத் என்று சொல்லுகிற பொழுது அதுல ஒரு பரிசுத்தமான நாள். 6 நாட்களில் செய்கின்ற காரியங்களை இந்த ஓய்வு நாளிலே செய்கிற பொழுது அது சபத்தாக இல்லாமல் போய்விடுகிறது, அது பரிசுத்தம் குறைந்ததாக மாறிவிடுகிறது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக கூடாது? இதுதான் காரணம். ஆண்டவர் உழைக்கிற தேவன், சும்மா இருக்கிற தேவன் அல்ல. இந்த மாதிரி சொல்லுவாங்க, சிவனேன்னு சும்மா இருக்கு. என்ன அவங்க சாமி சும்மாவே தான் இருக்கு போல. சிவனே என்று நீ சும்மா இரு. நாம வணங்குற தேவன் சும்மா இருக்கிறவர் அல்ல. நம்ம மூச்சு விட்டு கொண்டிருப்பதற்கு காரணம், மூச்சு விடும்படியாக உயிரோடு எடுக்கும்படியாக அவர் அங்க இருந்து நம்மை நடத்தி பராமரிப்பதனாலதான். இல்லாடி போயிரு மூச்சு. நீங்க நினைக்காதீங்க ஏதோ நீங்க மூச்சு விடுகிறதுனாலதான் மூச்சு விட்டு கொண்டிருப்பதா. ஆண்டவர் நம்ம உயிர் வாழ அனுமதித்திருப்பதனால அவர் உறங்காமல் இருக்கிற தேவனாக தான் படைத்த நம்மை பராமரித்துக் கொண்டிருப்பதனால் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உழைக்கின்ற தேவன். 6 நாட்களில் அவர் உழைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவரே தான் ஏற்படுத்திய 7வது நாளிலே வாரத்தின் முதல் நாளில் அந்த ஓய்வு நாளிலே அவர் என்ன செய்கிறார்? தான் செய்த அந்த காரியங்களை செய்யாமல் விட்டார். அவர் ஓய்ந்திருந்தார். ஆதாமும் ஏவாலும் அவரை பார்த்து படிக்க வேண்டியது. இந்த மரத்துல எல்லாம் இருந்து பிடுங்க வேண்டிய பழங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு நிலத்தை பண்படுத்தி அந்த ஆண்டவர் எல்லாம் செய்ததெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், பண்படுத்தி நீ உண்டு அனுபவி என்று சொன்னாரே, அதெல்லாம் ஆண்டவர் அந்த நாள்ல செய்யாம ஓய்வெடுத்திருக்கிறாரே என்று பார்க்கிறேன். அதாம் மேவாலும் பார்க்கும்படியாக ஓய்ந்திருந்தார். என்ன ஆதாம மேவாலும் கற்றுக்கொண்டார்கள்? ஆண்டவரை போல அவர் 6 நாட்களில் செய்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாள்ல போயிட்டு தொழில் செய்யறதுக்கு போகக்கூடாது, கடையில போய் அன்னைக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி நேரத்தை வீணாக்க கூடாது, 6 நாட்கள்ல வேலை இருந்து மிச்சமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் 7 நாள்ல செய்து முடிச்சிடலாமே, எக்ஸாமுக்கு படிச்சிடலாம் செய்யறோம். நீங்க என்ன செய்றீங்க? 6 நாட்கள்ல செய்ய வேண்டிய வேலைகளை அந்த 6 நாட்கள்ல செய்து நிறைவேற்றாம அதுல மிச்சம் வைத்திருக்கிறது எல்லாம் 7வது நாள்ல என்ன செய்றீங்க? செய்ய பாருங்க. அப்ப என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கிறோம். ஆண்டவரை பத்தி நம்ம விசுவாசிக்கிற ஏசப்பா ஏசப்பான்னு எத்தனை தடவை சொல்லிடுற மூச்சுக்கிறார். அந்த சொல்ற அந்த ஏசப்பா உங்களுக்கு எதிரியாக 7வது நாள்ல நடக்கிறோம். ஏசப்பா நாம நடக்கிற மாதிரி நடக்கலையே. முதல் நாள் ஆண்டவர் முதல் நாளை உருவாக்கி இந்த முதல் நாள்ல செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய நிறைவேற்றி இது ஆயிற்று, நல்லதா இருந்ததுன்னு சொன்னாரா இல்லையா? என்ன அர்த்தம்? முதல் நாள்ல செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் 2வது நாள்ல அவர் மிச்சம் வைக்கவில்லை. வைத்திருந்தாரா? இல்ல. 6 நாட்கள்ல ஒவ்வொரு நாள்லயும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து 7வது நாள்ல செய்தாரா? இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். முதல் நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் முதல் நாள் செய்து நிறைவேறியது, 2வது நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் 2வது நாள் செய்து நிறைவேறியது, 3வது நாள் செய்ய வேண்டியது செய்யப்பட்டு நிறைவேறியது. எந்த குறையும் இல்லாமல் ஒழுங்கின் தேவன் என்பதை அவர் நமக்கு காட்டுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் பேரை சொல்லிக்கொண்டு ஆறு நாட்கள் செய்யாமல் மிச்சம் மீதி வைத்ததெல்லாம் ஏழாவது நாளில் செய்யணும். வாரத்தின் முதல் நாளில் செய்து துணித்து வைக்கிறதுல இருந்து அவ்வளவு செய்யறது. ஏன் ஆறு நாள் வேலைக்கு போறோம் அதெல்லாம் செய்ய முடியாது. அத்தனையும் குறை வைத்து ஏழாவது நாள் வாரத்தின் முதல் நாளில் செய்து இயேசுனுடைய தாசர்களாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்யணும்? அந்த ஏழாவது நாளில் நம்முடைய ஆண்டவரை நம்ம மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? சத்தியம் தெரியாததுனால, சத்தியத்தை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாததுனால நம்ம பாவம் செய்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நியாய தீர்ப்புனால ஆண்டவர் அது தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரை ஒருத்தனுமே சொல்லி கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்? நம்முடைய ஆண்டவர் அறியாமையை ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் இல்லை. அவர் நீதியுள்ளவர், பரிசுத்தமானவர். ஆகவே அறியாமை என்ற ஒரு எக்ஸ்கியூஸோடு அவர்கிட்ட போகவே முடியாது. நாம் அறியாமல் இருப்பது நம்முடைய தவறு. அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்போடு வெறியாக ஜெபித்தவனுக்கு சத்தியத்தை ஆண்டவர் வெளிக்காட்டாமல் இருந்ததே இல்லை. ஆகவே என்ன செய்யணும்? தேடணும். சத்தியம் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். அது தேடி ஜெபிக்கிற பொழுது அந்த சத்தியம் நம்ம நம்மிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய இருதயம் அதை எதிர்க்க கூடாது. ஆண்டவர் பேசட்டும், ஆண்டவர் பேச வேண்டும், அவர் பேசுவதை கேட்கிறேன் என்ற ஒரு இருதயம் இருந்தால் மட்டும்தான் சத்தியம் நமக்கு உரைக்கும். அது பதியும் இருதயம். அப்படி கேட்டு படிக்கும். ஆண்டவர் கேட்கிறவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததில்லை. கேளுங்கள், திறக்கப்படும். சொல்லியிருக்கேன், கேட்டு ஜெபித்தவர்களுக்கு அவர் கொடுக்காமல் இருந்ததில்லை. அதே போல ஆறு நாட்களில் அவர் வேலை செய்யவில்லை. ஆறு நாட்களில் வேலை செய்த தேவன் ஏழாவது நாள் வேலை செய்வதை நிறுத்தி கொண்டார். அன்றைக்கு ஓய்ந்திருந்தார். ஆகவே நாம என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பார்த்து கற்றுக்கொள்ள, அவருக்கு விரோதிகளாக இருக்கக்கூடாது. அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவருக்கு விரோதிகளாக இருக்க. அவர் ஓய்ந்திருந்தார். அன்றைக்கு ஏழு ஆறு நாட்களில் செய்த காரியங்களை அவர் செய்யவில்லை என்பதை ஆதாமும் ஏவாலும் பார்த்தார். உங்களுக்கு தெரியுமா, ஏதேன் தோட்டத்தில் ஏழு நாள் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் எல்லாவற்றையும் இந்த பத்து கட்டளைகளையும் ஆதாமும் ஏவாலும் நிறைவேற்ற வேண்டி இருந்தது. ஏழாவது நாளே அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் பின்பற்றினார்கள். தெரிந்து கொள்ள ஒரே ஒரு வித்தியாசம், அவர்களில் பாவமே இருக்கவில்லை. அதனால் ஒவ்வொன்றையும் அவர்கள் பூரணமாக செய்ய முடிந்தது. ஆனால் செய்ய வேண்டி இருந்தது. ஆறு நாட்கள் ஆதாமும் ஏவாலும் வேலை செய்து ஏழாவது நாளிலே அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டி இருந்தது. ஆண்டவரை போல அது ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம். மூணாவது வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினாலே ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதாமும் ஏவாலும் கண்ணால் பார்க்கும்படியாக அந்த நாளிலே ஓய்ந்திருந்த தேவன், ஆறு நாட்கள் செய்த காரியங்களை செய்யாமல் நிறுத்தி கொண்ட தேவன், ஏழாவது நாளில் வித்தியாசமாக அதில் ஓய்ந்திருந்த சபத் ஓய்வை கடைபிடித்த தேவன், அந்த மனிதர்கள் பார்க்கும்படியாக இருந்த தேவன் ரெண்டு காரியத்தை அங்கு செய்தார் என்று பார்க்கிறோம். என்ன செய்தார்? அதை ஆசீர்வதித்தார். ஆறு நாட்கள் எந்த ஒரு நாளும் இந்த விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதா? இல்லை. ஆகவே மண்டேலிருந்து சாட்டர்டே வரையும் இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் இல்லாத நாளா? இல்லை, ஆசீர்வாத நாள் தான். இல்லாட்டி அது நல்லது நல்லது நல்லதுன்னு ஆண்டவர் சொன்ன. ஆனா இது வித்தியாசமான விதத்திலே வித்தியாசமான ஒரு காரியத்துக்காக உருவாக்கப்பட்டதுனாலே அந்த நாளை அவர் என்ன செய்தார்? He blessed it, ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளினுடைய சிறப்பை பார்க்கிறோம். இந்த நாளினுடைய விசேஷத்தன்மையை பார்க்கிறோம். இது ஒரு மனிதனுக்கு தேவையான அவசியமான ஒரு நாள். இந்த நாள் ஆவிக்குரிய நாள், விசேஷமான ஒரு செயலுக்காக உருவாக்கப்பட்ட நாள். அது ஆசீர்வாதமான நாள், அது மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அந்தவரே அந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிற பொழுது அந்த நாளை பார்த்து மத்த நாள் மாதிரி இதுல இருந்தா பரவாயில்லன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. விரோதமான காரியம் இவ்வளவு தூரம் ஆதாமும் ஏவாலும் மனித குலத்துக்கே பிரதிநிதியாக இருந்தவர்கள் பார்க்கும்படியாக செய்கிற தேவன், அவர்கள் பார்த்து அதை பின்பற்றும்படியாக செய்த தேவன், அதை எழுதி வைத்து நாமும் படிக்கும்படியாக கொடுத்திருந்தார். வாசித்து அறிந்து கொண்ட பிறகும் இந்த நாளுக்கும் மற்ற நாளுக்கும் சம்பந்தம் வித்தியாசமே இல்லை என்று சொல்வது எவ்வளவு தவறு என்று யோசித்து பார்த்தார். தவறு ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தபடியாலே அதை ஆசீர்வதித்தார். அதனால் அவருக்கு சிறப்பானதாக தோன்றும், அதனால் மற்ற நாள்கள் இல்லாதது போல ஒரு முக்கியமான நாளாக தோன்றும். அந்த நாள் ஆண்டவருடைய நாள் என்று இயேசு சொன்னதற்கு அதுதான் காரணம். இதை நான் மற்ற நாட்களை பார்ப்பதை போல நான் பார்க்கவில்லை. நாம் படைத்த மக்கள் இந்த நாளிலே வித்தியாசமான காரியத்தை செய்வதற்காக படைத்திருக்கிறேன். அதை அவர்கள் அப்படி நடத்துகிற பொழுது செய்கிற பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல துணி துவைக்கிறது ஆசீர்வாதமாக இருக்காது, ஷாப்பிங் மால்ல தெரிகிறது ஆசீர்வாதமாக இருக்காது, இந்த நாள்ல தொழில்கள் செய்வது ஆசீர்வாதமாக இருக்காது. அந்த நாளில் அவர் என்ன செய்தாரோ, எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ, அதை செய்கிற பொழுது அவருடைய சிந்தனையே நம்முடைய சிந்தனையாக இருந்து அந்த காரியங்களை செய்கிற பொழுதுதான் அவர் அதை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும், நம்முடைய பிள்ளைகளை வந்து சேரும், குடும்பங்களை வந்து சேரும். அந்த நாள் ஆசீர்வாதமானதா, அந்த நாளுக்குரியதை செய்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் நடைவோம். கர்த்தருடைய சிந்தை இருந்து அதை செய்கிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமில்லையே, இன்னொன்னையும் செய்திருக்கிறார். அதை இரண்டாவது மூணாவது வசனம் கடைசி வசனம் வரை அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். He sanctified. அது வந்து விசேஷமான வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி விசேஷமான வார்த்தை. ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் கோயிலுக்கு கொண்டு போகிற பொழுது ஒரு காரியத்தை எடுத்து அதை பரிசுத்தப்படுத்துவார், கழுவி சுத்தப்படுத்தி ஆண்டவருக்காக கொண்டு போகிறத விசேஷமாக அவருக்காக என்று வைக்கிற பொழுது அது பரிசுத்தப்படுகிறது, அதற்காக ஒதுக்கி வைக்கப்படுகிறது. மற்ற காரியங்கள் இல்லாமல் அதை ஒதுக்கி வைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் மனிதனான யூதன் தான் எருசலேம் ஆலயத்துக்கு போகிற பொழுது ஆராதனைக்கு எத்தனையோ பழிகளை செய்ய வேண்டியிருக்கு, அந்த பழிகளை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பழிகளிலே ஒன்று இரத்த பழி. அந்த இரத்த பழிக்காக அவன் எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஒரு நல்ல இளம் ஆட்டை தேடி அதை கொண்டு போக வேண்டும். சும்மா ஏனோ தானோ கையில கிடைக்கிற ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போயிருந்தா அது சாங்டிஃபைடா இருக்க. பஸ் அவன் பார்த்து குறைகள் இல்லாமல் விசேஷமாக கவனம் செலுத்தி ஆராய்ந்து பார்த்து அந்த ஆட்டை எடுத்து அதை ஆண்டவருக்கு இரத்த பலியாக கொடுப்பதற்காக தனிமையாக தனிமைப்படுத்தி அதை கொண்டு போகிற பொழுது அது பரிசுத்தமாக ஒதுக்கி வைக்கப்படுது. அப்படியான ஒரு பொருள் இருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறார், மற்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாளாக இருந்த பொழுதும் அந்த ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாட்களாக இருந்த பொழுதும் அந்த நாட்களில் அவர் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் மனிதனையும் அந்த நாட்களிலே அவர் படைத்த பொழுதும் அந்த ஏழாவது நாளை உருவாக்கி விசேஷமாக பார்த்து அந்த நாளிலே ஓய்வு எடுத்து அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். This day is a different day. இந்த நாள் வித்தியாசமான நாள், மற்ற நாள்களை போல் இல்லாத ஒரு நாள், வித்தியாசமான காரியங்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட நாள், இது விசேஷமான பரிசுத்தமான நாள் என்று ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஏழாவது நாள் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் நம்ம யாத்திராகமத்துக்கு போய் பார்க்கிற பொழுது 21வது அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க பார்ப்பாயாக. எப்படியாக ஓய்வுனால பரிசுத்தமா வைத்திருக்கிறது? மற்ற நாட்கள் செய்ததை நீ செய்யாதே, அதான் சொல்லுகிறது. 9-11 வசனம், நீ செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, கணவனும் மனைவியாக நீ அதை செய்யக்கூடாது. உன்னுடைய பிள்ளைகளை வேலை வாங்காதே. உன்னுடைய குமாரனானாலும் குமாரத்தியாக, அது மட்டுமல்ல, உன்னுடைய வேலைக்காரர்கள் உனக்கு இருந்தால் அவர்களையும் வேலை வாங்காதே. உனக்கு மிருக ஜீவன்கள் வீட்டில் இருந்தால் அவைகளையும் வைத்து வேலை வாங்காதே. இதை விட தெளிவா நான் எப்படி சொல்றது? உடனே குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்பான், வந்துடும். அப்படியே சும்மா இருந்தா வயிறு என்னதுக்கா? இப்படி வாரத்துல ஒவ்வொரு நாளும் எங்க பண்ணியா இருக்க சொல்றீங்களா? ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறதா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. கருணைக்கு இடமான காரியங்களை அந்த நாளில் செய்வதற்கு பழைய ஏற்பாடு அனுமதி கொடுத்திருக்கு. என்ன கருணைக்கு இடமான? வைத்தியர்கள், நர்ஸா இருக்கிறவங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிறவங்க, அவங்க அதை செய்யணும். அவங்க எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. வைத்தியர்கள் எல்லாம் வேலை இல்லை, நர்ஸ் எல்லாம் வேலை, ஹாஸ்பிட்டல்லாம் மூடு, எலக்ட்ரிசிட்டி போர்டெலாம் மூடு. என்ன ஆகுறது? ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஓடுற மெஷின் எல்லாம் நின்று எல்லாம் செத்துருவாங்களா இல்லையா? டயாலிசிஸ் இது ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் செத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடினா ஆண்டவர் அவ்வளவு மனிதனை போல புத்தி இல்லாதவர். அந்த கருணை கிடமான காரியங்களை செய். அடி வாங்கி திருடர்களால் தாக்கப்பட்டு கொலையடிக்கப்பட்டு எல்லாம் இழந்து குப்புயிலும் குலையுயிலுமா கிடந்த பொழுது ஒரு லேவியன் வருகிறான். பார்த்துட்டு என் வேலை கட்டு போயிருந்து அவம்பாட்டு போயிருந்த லேவியன் ஆசாரி பரிசையை வருகிறான். வேதம் சொல்லிக் கொடுக்கிறவர், ஓய்வு நாளில் போய் இவனுக்கு என்ன உதவி செய்கிறேன்னு அவன் பாட்டுக்கு போயிருந்தான். ஒரு சமாரியன் வந்து பார்த்து தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டு விட்டு அவனுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து வைக்கிறான். ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? யார் ஊழியர் சார் கூட்மே குட் சமாரியன் தான். ஓய்வு நாளில் அது செய்யலாமா கூடாதா? நிச்சயம் செய்யலாம். கோயிலுக்கு போற நேரம் அவங்க வீட்டு வாசப்படியில குற்றுயிரும் புலையுரும் அவர்கிட்ட வந்து கிடந்தா அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து ஹாஸ்பிட்டல போய் சேர்க்கும். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஓய்வு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா சார்? லஞ்ச் சாப்பிடலாமா? டின்னர் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். சாப்பிடாம இங்கே வந்தா என்ன செய்வீங்க? முகத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியும். அப்படி இருக்க கூடாது. தேவையான அளவு சாப்பிட, ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டிய அளவுக்கு சாப்பிடும். அன்னைக்கு பெரிய விருந்தெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. ஓய்வு நாளில் கல்யாணம் நடத்துறது, பாட்டி வைக்கிறது, பெரிய விருந்து வைக்கிறதெல்லாம் தேவை. அதாவது பரிசுத்தமாக வைத்திருப்பதற்கு இடையூறா வராத அளவுக்கு சமைக்கலாம். அன்னைக்கு தூங்கலாமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, தூங்கலாம். இல்லாட்டி எப்படி ஈவினிங் சேமனுக்கு வந்து ஒழுங்கா கேட்கறது? வயதானவங்க இருப்பாங்க, சில்ல பிள்ளைங்க இருப்பாங்க. சில்ல பிள்ளைங்க அமைதியா இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் ரெஸ்ட கொடுத்துட்டு கொண்டாங்க, இங்க முடிச்சிட்டு இருக்கோம். புத்தியை யூஸ் பண்ணணும். ஆதாம் வந்து இல்ல, 7வது நாள்ல அயதே இல்ல, தூங்கவே இல்லைன்னா ரொம்ப தப்பு. ஆனா அன்னைக்கு முழு நாளும் அவன் தூங்கல. அன்றைய நாளிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய அளவுக்கான ரெஸ்ட் சாப்பாடு, அதுக்கு மேல தேவை. முத நாளையே செஞ்சு வச்சுக்கலாம். சாப்பாடு எல்லாம் இப்ப எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல, செய்து வச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாடு, அதுல தவறே இல்லை. முன்னேற்பாடா செய்து வைத்துக்கொள்ள. அப்ப காலையில இருந்து நேரத்துக்கு டைமுக்கு சர்ச்சுக்கு போகலாம். இங்கே எலும்பி குக் பண்ணிட்டு இல்லாட்டி நம்ம செய்ய முடியாது. ஏதோ செய்து ரொம்பவும் தேவையில்லை. போட்டு ஒரு 10 விதமான சட்னி தேவையா? இல்ல, தேவையான சாப்பாடு. ஆண்டவர் கருணைக்கிடமான காரியங்களை செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறார். ஆனா அதை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். இங்க சொல்லுது வேலை செய்யாது, பணம் சம்பாதிப்பதற்காக செய்கின்ற வேலை. உன்னுடைய ஆறு நாட்கள் செய்கின்ற அந்த பலமையான வேலை, கடன் நடத்துறதும் ஏதோ ஜாப் செய்யறதும் நிலத்தை கண்டி கொண்டிருக்கிற அந்த மாதிரியான வேலை, என்ன அதுக்கும் இந்த பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இல்லை. அது மற்ற நாட்களில் செய்ய வேண்டியது. ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருப்பாயாக. எப்படி பரிசுத்தமாக வச்சிருக்கிறது சிந்திக்கப்பாங்க, எப்படி பரிசுத்தமாக வைத்திருக்கிறது, ஏன் ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தினார், எந்த காரியத்துக்காக அதை சாங்டிஃபைடு பரிசுத்தமாக வைத்திருப்பார் கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அது ஆண்டவருடைய நாவ், ஆண்டவருடைய நாவ். அந்த ஆண்டவருடைய நாளில் என்ன செய்வோம், ஏன் ஆண்டவருடைய நாள், ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாள். அதைத்தான் யூதர்கள் செய்தார்கள். ஏழாவது நாளிலே கோயிலுக்கு போய் பலி தகன பலிகள் கொடுப்பதும் ஆண்டவர் ஆராதிப்பதையும் அவர்கள் செய்தார்கள். பெரும்பாலான நேரத்தை, மோஸ்ட் ஆஃப் தி டைம், அதற்காக ஒதுக்கினார்கள். புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் தேவனாக இருப்பதனாலே பாவிகளுக்காக மறித்து ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி உயிர்த்து எழுந்ததனாலே புதிய உடன்படிக்கை இயேசுவின் நினைவாக அந்த ஏழாவது நாள் வாரத்தின் முதல் நாளாக பின்பற்றப்பட்டது. அப்படி பின்பற்றுவதற்கு அப்போஸ்தலர்களுக்கு வழிகாட்டியவரே இயேசு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு சபை உருவாகி ஆராதித்த பொழுது அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே அது ஓய்வு நாள், வாரத்தின் முதலாவது நாள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கை வாசிக்கிற பொழுது சபை கூடிய நாள் வாரத்தின் முதலாவது நாள், காணிக்கை எடுத்த நாள் வாரத்தின் முதலாவது நாள், 1 கொரிந்தியர் 16 முதலாவது வசனம். புதிய ஏற்பாட்டு மக்கள் இயேசுவின் நினைவாக வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக பின்பற்றியதை பார்க்கிறோம். அந்த ஓய்வு நாளில் என்ன செய்தார்கள், ஆலயத்து புதிய ஏற்பாட்டு சபை நிறுவப்பட்டு அந்த புதிய ஏற்பாட்டு சபை ஆராதனைகளில் கலந்து கொண்டார். அப்போ சபையில ரெண்டு பொது ஆராதனைகள் இருந்த சபை அங்கத்தவர்கள் எல்லாம் கடமைப்பாட்டோடு அந்த ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். மிகுதியான நேரங்களில் என்ன செய்வது, குடும்ப ஜெபம் நடத்த வேண்டும். மற்ற நாள் அவ்வளவு நேரம் இருக்கா, இல்ல, உங்க குடும்ப தலைவர் குடும்பத்தை கூட்டி பிள்ளைகளோடு வீட்டில் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். அதையும் செய்கிறோம். மிகுதியான வேலையில என்ன செய்வோம், மற்ற நாட்களில் இல்லாத அளவுக்கு இதுல நேரம் கிடைத்திருப்பதால் நல்ல ஆவிக்குரிய நூல்களை வாசிக்கலாம், பிள்ளைகளுக்கு வாசிக்கும்படியாக போதிக்கலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஓய்வு நாளில் வாசிக்கிறதுக்கே புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். அப்படிதான் வளர்த்தோம். புத்தக அறிவும் வளரும். ஆவியானவருடைய வசனங்களை சத்தியங்களை வாசித்து வளரவும் முடியும். அந்த நாளிலே சுவிசேஷம் சொல்லலாம், குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்லலாம், தப்பே இல்லை. சபைக்கெல்லாம் போய் வந்த பிறகு இருக்கிற நேரத்தில் சபையாரோடு சேர்ந்து வேதத்தை பத்தி பேசலாம், ஐக்கியத்துல வரலாம், அதில் தவறே இல்லை. அப்ப ஓய்வு நாளை ஆவிக்குரிய காரியங்கள்ல பயன்படுத்த வேண்டும். அதான் ஆவிக்குரிய ஓய்வு. ஆனவர் என்ன செய்திருப்பார் யோசிச்சு பாருங்க. ஓய்வு எடுத்த தான் படைத்த அத்தனையையும் படைத்து நிறைவேற்றிய பிறகு ஆண்டவர் அங்கே ஓய்ந்திருந்த நாளிலே அதையெல்லாம் பார்த்து அவர் ஆனந்தப்பட்டார். தன்னுடைய கிரியையை பார்த்து, தன்னுடைய கிரியையின் செயலை பார்த்து அவர் ஆனந்தப்பட்டிருப்பார். அதன் நுணுக்கங்களை பார்த்து ஆனந்தப்பட்டிருப்பார். நாம் அதைதான் செய்யணும். என்ன செய்கிறோம், அன்றைக்கு ஆண்டவருடைய மகத்துவத்தை, அவருடைய கிரியையின் மகத்துவத்தை, அவருடைய சிறப்புகளை, அவருடைய பெருமைகளை, ஆவிக்குரிய மீட்பை அவர் ஏற்படுத்தினார், அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து அவரை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். என்ன செய்கிறோம், 7-6 நாட்கள்ல உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாக உருவாக்கி 7வது நாட்களை எதற்காக படைத்து தானே ஓய்ந்தெடுத்தார் என்பதை நம்ம பார்த்து இந்த நாள் அவரை மகிமைப்படுத்தவில்லையா, ஆண்டவரே அதை செய்திருப்பார். அந்த நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அதை பார்த்தான் ஆதாமும் ஏவாலும் பார்த்து கற்றுக்கொண்டார்கள். ஏபிரியல் தோட்டத்திலே ஓய்வினால் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். அதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாமும் அதை பார்த்து ஆண்டவரிடத்தில் இருந்து, நம்முடைய முதல் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசமாக இருந்த ஓய்வினால நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நினைத்து பார், நினைத்து பார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். எதை நினைத்து பார்ப்பது? பலவு நேரமும் நான் சொன்னதை நினைத்து பார்ப்பது. தேவன் அதுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அதனால அவருடைய சிந்தைக்கு மீறி அவருக்கு எதிராக இருந்து நடத்திவிடக் கூடாது என்பதுதான் அதற்கு பொருள். புரியுதா உங்களுக்கு? கேட்டிருக்கிறீங்க, ஆனா இது படி நடக்க போறீங்களா? சுவாசிகளாக இருந்தா ஆண்டவருடைய வசனத்துல நம்ம பார்க்கிறதுக்கு ஏற்ற விதத்துல உங்க இதயத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு உங்களுடைய நடைகளை காத்து கொள்ள போகிறீர்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து இதை முடிக்க போகிறேன். ஏசாயா 58 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 13-17 இதே விஷயத்தை பொறுத்தியே இங்கு ஓய்வு நாள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையும் சாபத்துடையங்கிறது தான். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வினாலே மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுவினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. Mouth of God has spoken. அப்படினு சொன்னா அது ஒரு பெரிய காரணம். ஆண்டவர் சொன்னதுதான் அது நிறைவேறியே தீரும். 13 வசனம் சொன்னதின்படி நீ நடப்பாயானால் ஆண்டவருடைய கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் நிச்சயமாய் வரும். எவ்வளவு தூரம் வேதம் தெரியும் பாத்தீங்களா? இதெல்லாம் தெரியாம எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பரிசுத்தமான நாளை அசுத்தம் பண்ணி கொண்டு அந்த நாள் இடைஞ்செல்லாம் இருக்குன்னு பாக்குறோம். அதை எப்படியாவது 10 இருந்து உருவி எடுத்துடலாமான்னு அதுக்கான சிந்தனைகளை மனசு ஈடுபடுகிற பொழுது எவ்வளவு தவறு அது. வேத வசனங்களுக்கெல்லாம் தவறான விளக்கங்களை கொடுத்து ஓய்வு நாள் இன்னைக்கு நமக்கு தேவையில்லை என்று நினைத்து பார்க்கிறது எவ்வளவு மோசமான இருதயம் அதை செய்யும். செய்யக்கூட சாத்தா ஆண்டவரை வந்து மனாந்திரத்தில் சோதித்த பொழுது வேத வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தி அவரை குலைக்க பார்த்தான். வேத வார்த்தைகளுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து ஆண்டவரையே ஏமாற்ற பார்த்தான். முடியுமா? முடியாது. ஆண்டவர் தேவனை மட்டுமே நீ ஆராதிப்பாயா, அவரை மட்டுமே பணிந்து வணங்குவாயா, இயேசுவை மட்டும் பணிந்து வணங்க போகிறீர்களா? அந்த இயேசு சொன்னபடி ஓய்வு நாளை அனுசரிக்க போகிறீர்களா? இந்த நாளை மிகுதியாக இருக்கிற நேரங்களை எப்படி வைத்திருக்க போகிறீர்கள்? உங்க இருதயங்களை சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து இந்த நாளை அவருக்காக பயன்படுத்த. அவருடைய நாள், ஆசீர்வாதமான நாள், பரிசுத்தமான நாள். அதை பரிசுத்தப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோம்.